நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அருமை இரட்சகராகிய ஆண்டவரே, மீண்டுமாக நாங்கள் நம்முடைய பாதப்படுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசித்த வேத பகுதிகள் குறித்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே, நீர் எங்களோடு இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை நாங்கள் உண்மையாய் அறிந்து அதன்படி வாழக்கூடிய கிருபை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் கருத்திற்குள்ளாக தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் உங்களோடு நான் பேசும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு எல்லையில்லா அன்பு. எல்லையில்லா அன்பு, The boundless love of God. எல்லா அன்பிற்கும் நாம் பார்த்தோம் என்றால் இந்த உலகத்தில் ஒரு வரையறை இருக்கிறது. There is a limit for everything. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது வைக்கின்ற அன்பிற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. தன்னுடைய தந்தை தன்னுடைய பிள்ளையின் மீது வைக்கின்ற அன்புக்கும் ஒரு எல்லை இருக்கின்றது. பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர் மீது வைக்கின்ற அன்பிற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. கணவன் மனைவி மீது வைக்கின்ற அன்பு, மனைவி கணவன் மீது வைக்கின்ற அன்பு, இப்படி அனைத்து விதமான அன்பிற்கும் இந்த உலக பிரகாரமான அன்பிற்கு ஒரு எல்லை இருக்கின்றது. ஆனால் நாம் எல்லையே இல்லாத அன்பு எது என்று பார்ப்போமானால் அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதாகமத்தில் ஆண்டவரின் அன்பாக இருக்கின்றது. ஆண்டவரின் அன்பு எந்த விதமான எல்லையும் அறியாமல், எந்த விதமான பவுண்டரிஸுமே கிடையாமல் நம்மை வந்து சேருகிறதா இருக்கிறது. அப்பேற்பட்டதா இருக்கிறது ஆண்டவரின் அன்பு. நம்ம பார்த்தோம்னா ஒரு சிம்பிளா ஒரு செல்போன் எடுத்துங்க. எனக்கு இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப பிடிக்கும். செல்போன் எடுத்துக்கோங்க. செல்போன்ல நீங்க சிம் கார்டு போடுறீங்களோ போடலையோ, உங்க செல்போன்ல நெட்வொர்க் இருக்குதோ இல்லையோ, வைஃபை சிக்னல் ஆனது எப்படி இருக்கும்? உங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் வந்துகிட்டே தானே இருக்கும். நீங்க கனெக்டா இருக்கிற வரைக்கும் அந்த சிக்னல், அந்த வைஃபை சிக்னல் வந்துகிட்டே தான் இருக்கும். உங்க செல்போன் ஆனா இருக்கிற வரைக்கும் அந்த வைஃபை சிக்னல் வந்துகிட்டே தான் இருக்கும். There is no boundary. நீங்க அந்த பவுண்டரியை விட்டு நீங்களாகவே வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அந்த சிக்னல் என்னாகும், கட் ஆகும். உலக பிரகாரமான இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்க பவுண்டரியை தாண்டி போயின பிறகு அந்த வைஃபை சிக்னல் கட் ஆயிருது. ஆனால் ஆண்டவரின் அன்பு என்பது அதே போன்று, நீங்கள் சிம் கார்டு உங்களுடைய மனதில் ஆண்டவரை வைத்திருக்கிறீர்களோ இல்லையோ, நீங்கள் ஆண்டவரோடு இடைப்படுகிறீர்களோ இல்லையோ, அதை எல்லாவற்றையும் தாண்டி, எல்லாவற்றையும் தாண்டி, knowing no boundaries, it comes and reaches you, whether you accept it or not. நீங்கள் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சும் அதற்கு சாட்சி. நீங்கள் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சும் ஆண்டவர் உங்கள் மீது வைத்துள்ள அன்பிற்கு சாட்சியாக இருக்கிறது. அப்பொழுது இப்பேற்பட்ட அன்பை குறித்து தான் நான் இன்று உங்களோடு மூன்று விதமான சிறு தலைப்புகளில் பேச அழைக்கப்படுகிறேன், ஆசைப்படுகிறேன். அதில் முதலாவதாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சாட்சி இடுகின்ற அன்பு. சாட்சி இடுகின்ற அன்பு. இந்த சாட்சி இடுகின்ற அன்பு நாம் பார்த்தோம் என்றால், யோபு 2 அதிகாரத்தில் அங்கே வேதமானது நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் யோபை குறித்து சாட்சி இடுகின்றதை நாம் காணலாம். யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோபு 2 அதிகாரத்தை யாராவது வாசியுங்கள். யோபு 2:1-3 வரைக்கும் யாராவது வாசியுங்கள். இன்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றான். இது முதல் பாயிண்ட். 2வது, கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். 3வது வசனம், அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். படிங்க தொடர்ந்து. மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாயிருக்கிறேன் என்றார். யார் யாரை பத்தி சொல்ற? பிதாவானவர் அற்பத்திலும் அற்பமான புழுவிலும் புழுவான ஒரு மண்ணை குறித்து சாட்சியிடுகின்றார். அதுதான் நம்ம இங்க பார்க்கணும். ஒரு ஆர்க்கேஞ்சலை பத்தி சொல்லல, காப்ரியல் மீகாவல பத்தி சொல்லல, தன்னுடைய குமாரனை பத்தி அவர் சொல்லவில்லை, பரிசுத்த ஆவியானவரை பத்தி அங்கே சொல்லவில்லை. மாறாக உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விலத்து விலகிற யோபின் மீது கண்வத்தாயோ, எப்பேற்பட்ட சாட்சி, எப்பேற்பட்ட சாட்சி. அவர் இப்படி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. மாறாக வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? காட் டெஸ்டிஃபைட் ஃபார் ஜோ. God testified for Job. நீங்க இந்த Job first and second chapter படிச்சீங்கன்னா, it gives you a beautiful picture. The heavenly kingdom is like a judiciary court. And in the judiciary court, the God is the judge. ஆண்டவர் தான் அங்க அரசர், ஆண்டவர் தான் அங்க ஜட்ஜ். இந்த சாத்தான் யாரு? இவன் தான் வந்து மக்களுக்கு எதிராக வாதிடுகிறவன். ஆனா காடே ஜட்ஜாகவும் திருப்பி அவரே டிஃபென்ஸ் லாயராகவும் மனிதர்களுக்காக வாதிடுகிறார். ஹி பிகம்ஸ் த ஜட்ஜ், ஹி பிகம்ஸ் த டிஃபென்ஸ் லாயர், அண்ட் சேத்தன் பிகம்ஸ் த அக்யூசர். அதுதான் இந்த யோபு முதலாம் அதிகாரத்திலும் இரண்டாம் அதிகாரத்திலும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது. ஹீப்ருவில் சாத்தான் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன பார்த்தீங்கனாலே, இட் இஸ் அக்யூசர், த பர்சன் ஹூ அக்யூசஸ் யூ. அதனாலதான் அவனுடைய வேலை. நம்முடைய யோபு ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம் என்றால், அவன் பூமியெங்கும் உலாவி ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு மனிதனை பத்தியும் ஒரு அக்யூசேஷனை கொண்டு போறான். ஹி அக்யூசஸ் கடவுள் முன்னாடி, ஹி அக்யூசஸ். அதே போன்றுதான் யோபு ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்க வாசி பண்ணால், ஹி அக்யூசஸ். யோபு ஒன்றாம் அதிகாரத்திலேயே ஆண்டவர் அவனுக்காக அங்க டெஸ்டிஃபை பண்றாரு. நீங்க யோபு ஒன்றாம் அதிகாரம் 7-8-9 வசனங்களை வாசித்து பார்க்கறதுனால, எங்க 8th வசனத்தில் திருப்பி அதே வார்த்தைகள் தான் சொல்றாரு. உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல் கண் வைத்தாயன் சொல்லும் போது, அங்க சாத்தான் ஒரு அழகான அக்யூசேஷனை கொண்டாடாம பாருங்க. யோபு ஒன்றாம் அதிகாரம் 9th வசனத்தை வாசிங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? தொடர்ந்துமா, நீர் அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று, ஆனாலும் உங்களுடைய கையை நீட்டி அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உங்களுடைய முகத்துக்கு எதிரே உண்மை தூஷிக்கிறானோ என்று பாருவோம். எ பர்ஃபெக்ட் அக்யூசேஷன், பர்ஃபெக்ட் அக்யூசேஷன். நீங்க ஒன்னா அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா, யோபு போல அந்த தேசத்தில் சம்பத்து நிறைந்தவன் எவனுமே கிடையாது. அதான் சொல்றான் சாத்தான், நீர் அவன் சும்மாவா உன்னை நம்புறான், அவன் சும்மாவா வந்து பயந்து உமக்கு நடக்கிறான், நீர் அவனை பாதுகாத்து இருக்கிறீர், நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறீர், நீர் அவனுக்கு போதுமானவராக இருக்கிறீர், ஆகையால் அவன் உமக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனை நீட்டு, நீர் உம்முடைய கரத்திலிருந்து நீர் உம்முடைய கரத்தை அவனை விட்டு எடுத்து விடும், அப்பொழுது பாரும் அவன் தூஷிக்கிறானா என்று. யோபு ஒன்றாம் அதிகாரம் கடைசி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 21-22 நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து விருந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஒன்றாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் அனைத்து சம்பத்தும் நிறைந்தவன், ஒன்றாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அனைத்தையும் இழந்து நிற்கிறான். நாட் இவன் சிங்கிள் பீஸ் இஸ் லெஃப்ட் இன் ஹிம். அவனுக்கு ஆறுதல் சொல்ல அவன் பிள்ளைகள் இல்லை, அவனுக்கு தேர்தல் சொல்ல அவன் மனைவி அங்கே அவனோடு உடன்பட்டு நிற்கவில்லை. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து ஒரு பிச்சை காரணை போல அவன் அந்த தேசத்தில் அங்கே உட்கார்ந்திருக்கிறான். ஆனாலும் அவன் தேவனுக்கு எதிராக பேசவில்லை, தேவனுக்கு எதிராக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அது நிமித்தமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவன் உத்தமன், அவன் உத்தமன், அவன் நீதிமான், அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் என்று ஆண்டவர் அங்கே சாட்சியிடுகிறவராக இருக்கிறார். வானாதி வானங்கள் ராஜாதி ராஜ்யங்களை ஆளுகிறவர், மக்களை மண்ணினால் உண்டாக்குகிறவர், நமக்காக அங்கே யோபருக்காக சாட்சியிடுகிறவராக இருக்கிறார். நாம் இதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எப்பவுமே இந்த யோபு ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தை பற்றி பேசும்போது யோபுனுடைய விசுவாசத்தை குறித்து தான் நம்ம பேசுவோம். ஆனால் இங்க அதை காட்டிலும் முக்கியமாக தேவனுடைய சாட்சி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நமக்காக அவர் சாட்சி இடுகிற தேவனாய் இருக்கிறார், உங்களுக்காக எனக்காக அவர் வாதிடுகிறவராய் இருக்கிறார். நாம் அதை தான் இந்த இடத்தில் பார்க்கிறோம். இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்தபோதும் அவர் இதையே தான் செய்தவராய் இருக்கிறார். லூக்கா 7:9 நீங்கள் வாசித்து பார்ப்பினால் அங்கே 110 விசுவாசத்தை காண்கிற ஆண்டவர் இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று அவர் சாட்சியிடுகிறவராக இருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஆரம்பம் முதல் கடைசி வரை சாட்சியிடுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோமா? நாம் அதை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அப்போ சில நடவடிக்கை நீங்கள் பார்ப்பீர்களால் அங்கே ஏ கிறிஸ்தவர்கள் என்று யார் அவர்களுக்கு பெயர் வைத்தார்கள்? கிறிஸ்தவர்கள் தாங்களாகவே பெயர் வைத்துக் கொண்டார்களா? இல்லை. அந்தியோக்கியா பட்டணத்தில் கிறிஸ்தவர்கள் அங்கே வாழ்ந்த போது அங்கே பிறர் அவருடைய சாட்சியின் வாழ்க்கையை பார்த்த பொழுது அங்கே அவர்கள் சாட்சியாக வைத்த பெயர் இவர்கள் கிறிஸ்தவர்கள். நம்முடைய இந்திய தேசத்தில் நம்மை பார்ப்போம் என்றால் குறிப்பாக தமிழகத்தில் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு அன்று இருந்த பெயர் என்ன? வேதக்காரர்கள். மறந்துவிடக்கூடாது, வேதக்காரர்கள். இன்று அதே பெயர் நமக்கு நம்முடைய மாநிலத்தில் இருக்கிறதா? நம்முடைய இந்திய தேசத்தில் இவர்கள் வேதக்காரர்கள், வேதத்தின்படி நடக்கிறவர்கள் என்று மக்கள் நமக்காக சாட்சியாக நிற்கிறார்களா? சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை எங்கே போய்விட்டது? ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்காக அவர் சாட்சி இடும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். அவருக்கு அது ஒரு தேவையே இல்லாத வேலை. சொல்ல போனால் He doesn't need to do that. நாம் காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறோம். We are nothing but a piece of grass in his eyesight. But God gives testimony for us. Are we worthy for that testimony? Are we living a life of testimony to God? Are we giving testimony to God? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வந்து சாட்சியிடும் பொழுது நாம் ஆண்டவருக்காக சாட்சியின் வாழ்க்கை வாழ்கிறோமா? ஆண்டவருக்காக சாட்சியை பகிர்கிறோமா? ஆண்டவருக்காக முன்னின்று சாட்சிகளை நாம் ஏற்படுத்துகிறோமா? ஆண்டவருக்காக நாம் முன்னின்று சாட்சிகளை சொல்லுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோபின் வாழ்க்கை ஒரு சாட்சியின் வாழ்க்கையாக இருந்தது. அங்கே ஆண்டவர் சொன்ன சாட்சியை அங்கே பிசாசானவனும் சாத்தானும் அதே தான் சொல்லுகிறான். அவனுக்கு பயந்துதான் நடக்கிறான். ஏன்? நீர் அவனை பாதுகாத்துக் கொண்டு. நம்முடைய எதிரிகள், நம்மை எதிர்க்கிறவர்கள் நம்மை இன்று இப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியும் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்ல முடியவில்லை என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டிய காலத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அமெரிக்க தேசம் என்பது கிறிஸ்தவ தேசமாக விளங்கிட்டது ஒரு நாளில்.
இங்கிருந்து மிஷினரிகள் ஆயிரம் ஆயிரமாக லட்சம் லட்சமாக பல்வேறு தேசத்திற்கு பறந்து சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்ததை நாம் பார்க்கலாம். ஆனால் இன்று அமெரிக்காவுக்கு உங்களுடைய சாட்சியும் நன்னுடைய சாட்சியும் தேவைப்படுகிறதா இருக்கிறது. மறந்து போய்விடாது. ஆண்டவரை விட்டு வழி விலகிற ஜனங்களாக அமெரிக்கா மாறிக்கொண்டிருக்கிறது. இன்று உங்களையும் என்னையும் இந்த இடத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் அது நீங்களும் நானும் ஆண்டவருக்காக இந்த தேசத்தில் சாட்சியாக ஜீவிப்பதற்கு. நம்முடைய ஜீவியம் சாட்சியின் ஜீவியமாக இருக்க வேண்டும். அதை நாம் இந்த தேசத்தில் செய்கிறோமா என்பதை பார்த்துக் கொள்வோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற ஒரு வேத பகுதி எபிரேயர் நிருபத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் காண்கின்ற வேத பகுதி. இந்த வேத பகுதியில் நாம் பார்த்தோம் என்றால் அழகாக எபிரேயர் எழுதின அந்த ஆசிரியர், அநேகம் பேர் நம்புவது பவுல் அடிகளார் எழுதியிருக்கிறார் என்று நம்புவார்கள். இன்னும் ஆராய்ச்சி பண்ணுகிறவர் என்ன சொன்னா, ஒருவேளை இதை பவுல் அடிகளார் எழுதிக்கலாம், முதல் பாதி கடைசி பாதி பவுல் அடிகளார் எழுதினது போல் உண்டு, நடுவில் இருக்கிற பகுதி அப்போலோஸ் எழுதினது போல் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட் இஸ் ஆல் தேர். ஆனால் அதில் முக்கியமாக அது சொல்லப்படுகிற கருத்து என்னது, ஆண்டவர் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். ஆண்டவர் நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்து மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அதுதான் மரணத்தை ருசி பார்க்கின்ற அன்பு. உங்களுக்காக வானத்தில் சாட்சியிட்ட அன்பு, உங்களுக்காக வானத்தில் டிஃபென்ஸ் லாயராக இருந்த அன்பு, அது மட்டும் போதாது என்று உங்களுக்காக இந்த பூமியில் இறங்கி வந்து மரணத்தையும் ருசி பார்த்தது அதே அன்பு. The love of God came down and it tested the pinnacle of human's worst experience. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து போகின்ற மிகவும் பலவீனமான ஒரு நேரத்தை ஆண்டவர் எதிர்கொண்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார், தம்மை தாமே வெறுமையாக்கி மனித ரூபமாக வந்து மரணத்தை ருசி பார்த்தார். எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் 10-12 வசனத்தை யாரும் எடுத்து வாசியுங்கள். எபிரேயர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருக்கு ஏற்றதா இருந்தது. எப்படி எனில் உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உமை துதித்து பாடுவேன் என்றும் போதும். அப்ப எதற்காக அவர் இந்த பூவுலகத்தில் வந்து மரணத்தை ருசி பார்த்தார்? உங்களையும் என்னையும் சகோதர சகோதரிகள் என்று அழைப்பதற்கு. அதுதான் முக்கியம். He came down to the earth and tasted the very death that human experiences because he considers you as his own brothers and sisters. நம்மை சகோதரர் சகோதரிகள் என்று எண்ணுகின்ற ஒரு அன்பு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் கொடூரமானது என்னவென்று பார்த்தோம் என்றால் மரணம். மரணம், அதுவும் இளவயது மரணம் என்பது கொடூரத்திலும் கொடூரமானது. அதிலும் கொடூரமானது பெற்றவர்கள் தங்கள் கண்களால் தங்களுடைய பிள்ளைகள் இறப்பதை பார்ப்பது என்பது. அதிலும் கொடூரமானது பிள்ளைகள் இள வயதில் தங்கள் பெற்றவர்களை இழப்பது. நீங்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையில் பார்த்தீர்கள், இந்த நான்கு காரியங்களும் இருக்கும். அவர் மரணத்தை ருசி பார்த்தார், இள வயதில் மரணித்தார், 33 வயதில் தன் பெற்றவர்களுக்கு முன்பாக மரணித்தார், தன் தாயின் கண் எதிரே அவர் மரணித்தார். தன்னுடைய கடைசியில் தன்னுடைய தாயை பற்றி கூட அவர் அந்த இடத்தில் கவலைப்படுகிறவராய், என்னால் அவர்களை பார்த்துக் கொள்ள முடியவில்லை என்று கவலைப்படுகிறவராய் மரணித்தார். அவருடைய 15 வயதில் தன்னுடைய தந்தையையும் இழந்தார். அனைத்து விதமான மரணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான காரியங்களையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ருசி பார்த்தவராய் இருக்கிறார். ஆல் 4 கேட்டகரிஸ் தட் ஹியூமன் கோஸ் த்ரூ இன் தேர் லைஃப் Jesus went through in his life. All for what? To call you his brothers and sisters. நாளைக்கு நாம் மரணத்தில் நாம் சந்திக்க போகிறோம் என்றால் நமக்கு எத்தனை பேர் இங்க தயாரா இருக்க போறோம் கூட நம்மளுக்கு தெரியாது. நாளைக்கு திடீர்னு நம்மளுக்கு மரணம் வருது, நம்ம கனவுல சொப்பனம் வருதுன்னு வச்சுப்போமே, என்ன பண்ணுவோம்? சும்மா ஒரு சொப்பனம் தான் வருது, என்ன பண்ணுவோம்? என்னது சொப்பனத்திலே போயிடுறோம். அதுவும் நல்லதுதான். ஐயோ சொப்பனம் வந்துருச்சேன்னு நினைப்போம். பயம், பயம் வந்துடும், பயம் வந்துடும். எங்க அம்மாவுக்கு இந்த போன வாரம் திடீர்னு சுகர் ஏறிடுச்சு. என்னன்னு நான் கேட்டேன், ஒரு 300-400 போயிடுச்சு. அப்படி போக கூடாதுன்னு நாங்க 3 மாசத்துக்குள்ள இந்த ஹார்ட் சர்ஜரி பண்ணி போகக்கூடாது நாங்க. ஏன் அப்படி போச்சுன்னு கேட்டேன். இல்ல ஜெகன், தொடர்ந்து ஒரு 3 நாளா உங்க மாமா எல்லாம் வந்து கனவுல வந்து என்ன கூப்பிட்டு போனாங்க, நீ வா நம்ம போகலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. மாமான்னா யாருன்னா எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. நான் சொன்ன, அம்மா நீங்க பயந்துருப்பீங்க, அதாலதான் உங்களுக்கு ஏறி இருக்கும். ஆமா, எல்லாரும் கனவுல வராங்கல்ல, எல்லாரும் தொடர்ந்து 2-3 நாளா வந்துட்டு இருக்கிறாங்க, பயமா இருக்காதா அப்படின்னாங்க. நீங்க எதுக்கு அப்படி பயப்படணும்? கனவுல வந்தாங்கன்னா வந்துட்டு போறாங்க, கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு வாங்க. கனவுல தானே கூப்பிட போறாங்க. அப்புறம் அடுத்த நாள் போன் பண்ணி, இல்ல உங்க அண்ணன் வந்தாங்க, இங்க முதல்ல இறந்து போயிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். உங்க அண்ணன் என்ன திருப்பி அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டாங்க அப்படின்னாங்க. அண்ணன்ல இருந்து திருப்பி சுகர் கம்மி ஆயிடுச்சு, திருப்பி 150 வந்துருச்சு. இப்ப சுகர் ஏறினதுக்கு என்ன காரணம்? மரண பயம். மரண பயம், மரண பயம் மிகவும் கொடூரமான ஒரு பயம், மனிதனை கட்டி போட்டு ஆளுகின்ற ஒரு பயம், நாளைக்கு மரணம் என்றால் இன்னைக்கு துடித்து விடுகின்ற ஒரு பயம். எனது குடும்பம் எப்படி இருக்கும், என்னை நம்பினவர்கள் எப்படி இருப்பார்கள், என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று யோசிக்க வைக்கின்ற பயம். வேறு எந்த பயமும் கிடையாது. நீங்க ஆஸ்பத்திரியில படுத்திருந்தா கூட பரவாயில்ல, 1-2 மாசம் கழிச்சு நான் எலும்பி எப்படியாவது என் குடும்பத்தை சரி பண்ணிடுவேன் நினைக்கலாம். ஆனால் நாளைக்கு சடுதியாய் மரணம் வரும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை அந்த நொடியிலிருந்து நரகமாக மாறிவிடும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கினால், 3 வருடங்கள் ஆண்டவர் அந்த நரக வேதனையில் வாழ்ந்தார். இட் இஸ் நாட் ஒன்லி த ஃபைனல் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஹி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த கிராஸ் இஸ் த பினாக்கிள், நோ, the 3 years of life that he went through in itself is agony. அவர் கடைசியாக சிறுவில் தொங்கினது மட்டும் ஒரு பெரிய மரணம் அல்ல, அவர் 3 வருடமாக தன்னுடைய மரணத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் அவர் எண்ணினவராக இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அவர் சீஷர்களுக்கு விளக்கி சொல்லுகிறவராக இருக்கிறார், நான் மரணிக்க போகிறேன், நான் மரணிக்க போகிறேன். அவருக்கு மரணம் என்றால் என்னவென்றது 1 நாள் 2 நாள் இல்லை, 3 வருடமாக அவரை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தார். சற்று சிந்தித்து பாருங்க, அப்பேற்பட்ட மரணத்தை அவர் எதிர்கொண்டார். நமக்காக, நம்மை சகோதர சகோதரர் என்று கூப்பிடுவதற்காக. இன்னும் நாம் ஆழமாக போனோம் என்றால், லூக்கா 22:44 மரணத்திற்கு முந்தின நாள் ராத்திரி அவர் கெத்செமனே தோட்டத்தில் தனியாக உட்கார்ந்து அழுகின்றார். The anxiety has taken over him. அவர் மனிதனாக வந்து மனிதனாக அந்த இடத்தில் முழுவதுமாக மாறி மனிதனுக்குரிய அனைத்து பிரச்சனைகளும் அவருக்கு அங்கு ஏற்படுகிறது. மரணத்தை ருசி பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒரு ஆங்ஸைட்டி, நாளைக்கு நான் மரணிக்க போகிறேன், என்ன நடக்கப் போகிறது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க. லூக்கா 22:44 இவ்வாறாக முடிக்கிறது, ரத்தமானது வேர்வையின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. இட் இஸ் ஆக்சுவலி எ மெடிக்கல் கண்டிஷன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல, ஹெமட்டோஹைட்ரோசிஸ்ங்கிறது அது பேர். ஹெமட்டோஹைட்ரோசிஸ், நீங்க அதிகப்படியான பிரஷர், அதிகப்படியான ஆங்ஸைட்டில நீங்க இருக்கும் பொழுது உங்களுடைய ரத்தமானது அந்த அளவுக்கு மெல்லிய ரப்சரா மாறிடும். இட் பிகம்ஸ் மோர் ஆர் லைக் ஈக்குவல் டு வாட்டர் ஆர் ஸ்வெட். தேர்ஃபோர் அது உங்களுடைய ஸ்வெட் கேன்ஸ் வழியா வெளியே வந்து உள்ளோம். அதுதான் இந்த பினாக்கிள் ஆஃப் பிரஷர், இந்த பினாக்கிள் ஆஃப் ஆங்ஸைட்டி. ஆண்டவர் அதை கடந்து வந்தார். உங்களுக்காக அவர் மேல மட்டும் உட்கார்ந்துகிட்டு பேசல, மாறாக பூமியில் உங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தும்படியாக வந்தார். அதுதான் தேவ அன்பு, அதுதான் எல்லைகளை கடந்து போகின்ற தேவ அன்பு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேதம் நமக்கு இவ்வாறாக சொல்லுகிறது, தன்னுடைய சிநேகிதனுக்காக தன் ஜீவனை விடுவதை காட்டிலும் பெரிய அன்பு வேறொன்றும் இல்லை. அது ஏன் நான் என்று சொல்கிறேன், ஆண்டவருக்கு விரோதிகள் என்பவர்களே கிடையாது. நீங்கள் ஆண்டவரை சிநேகிக்கிறீர்களோ, ஆண்டவரை பயக்கிறீர்களோ, யாரானாலும் சரி, ஆண்டவர் உங்களை சிநேகிக்கிறார். அதுதான் சிநேகம், அதுதான் அவர்கள் கிறிஸ்தவருக்கு சொன்னது. கிறிஸ்தவர்களாகிய உங்களை பிற சிநேகிக்கிறார்களோ விரோதிக்கிறார்களோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் அவர்களை சிநேகிக்க அழைக்கப்பட்டவர்கள். அதன் தொடக்கமாக தான் ஆண்டவர் அந்த சிநேகத்தின் ஆர்வமாக உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை விட்டவராயிருக்கிறார். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மரணத்தை ருசி பார்த்த அன்பு, அந்த ஆங்ஸைட்டியை ருசி பார்த்த அன்பு இன்று உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்னும் காத்துக் கொண்டிருக்கிறது, உங்களை சகோதரர் சகோதரி என்று கூப்பிடுவதற்கு. நாம் தயாராக இருக்கிறோம், நாம் சகோதரர் சகோதரி என்று அழைக்கப்படுவதற்கு தயாராக இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எவ்வாறானதாக இந்த காலத்தில் இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கென்று இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கென்று, நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கென்று நாம் முன் சென்று எதையாவது செய்திருக்கிறோமா? அவர் உண்மையிலேயே நமக்காக மரித்தாரே, உண்மையிலேயே நமக்காக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் படுகின்ற நாலு விதமான மரணத்தின் பாடுகளை பட்டாரே, உண்மையாகவே நமக்காக அவர் அந்த ஆங்ஸைட்டி பிரஷரின் பினாக்களுக்கு சென்றாரு. நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கல்லையாவது ஆண்டவருக்காக எடுத்து வைத்திருக்கிறோம். சகோதரர் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரவான்களாக, சகோதரி என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரவான்களாக நாம் நடந்திருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவதாக, புதிய மாற்றத்தை உருவாக்கி அன்பு, புதிய மாற்றத்தை உருவாக்கி அன்பு. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சுவிசேஷ வேத பகுதியை நீங்கள் தெளிவாக திருப்பி சென்று வாசித்து பார்ப்பீங்கனால், அங்கே மார்க் 10 அதிகாரத்தில் அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது, பரிசேயர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து என்ன கேட்டாங்க? முக்கியமான கேள்வி அது, விவாகரத்தை பத்தி கேட்கிறாங்க. நீ கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே ஒருத்தர் நல்ல மனுஷனோட ஒருத்தர் போய் கேட்கணும்னா எப்படி ஆரம்பிக்கணும்? கல்யாணத்தை பத்தி தானே கேட்டிருக்கணும். இப்ப நான் உங்ககிட்ட வந்து கேட்கறேன், உங்க திருமண வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு நான் கேட்கணும். பொறுமை, அடுத்தவங்கிட்ட போய் விசாரிக்கும் போது நேரா போயிட்டு அடுத்தவங்கிட்ட போய் கேட்கும் போது உங்க விவாகரத்துக்கு உங்களுடைய எண்ணத்தில் விவாகரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா, ஆட்டோமேட்டிக்கா அது வேணும்ட்டு ஆண்டவரை வேண்டுமென்றே பிரச்சனைக்குள்ள இழுக்கணும்னு போடுகின்ற ஒன்று. திருப்பி ஆண்டவர் என்ன சொல்றாரு, மோசே உங்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன? இதற்கு திருப்பி நீங்க அவர் சொல்ற பதில் நீங்க யோசிச்சு பார்க்கணும். தள்ளுதர் சீட்டை கொடுத்து மனைவியை தள்ளிவிடலாம் என்று மோசே எங்களுக்கு சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார்கள். நீங்க பழைய ஏற்பாட்டில் வீட்டுக்கு போய் நல்லா வாசி பாருங்க இந்த விவாகம பகுதியை. எத்தனையோ விதமான விவாகரத்தை குறித்து வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. தள்ளுதர் சீட்டு என்பது ஒரு வகையான விவாகரத்து, இன்னும் எத்தனையோ வகையான விவாகரத்தை குறித்து இதே விவாகமும் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, கடைசியாக ஒரு ஆம்பளைக்கு எது வேணுமோ, நல்லா புரிஞ்சுக்கணும், பெண்களுக்கு அங்க எதுவுமே கிடையாது, ஒரு ஆம்பளைக்கு எது வேணுமோ அதை மட்டுமே செய்கின்ற சமுதாயமாக இந்த பரிசேய சதுசேய சமுதாயம் மாறி போய்விட்டது. நீங்க பழைய ஏற்பாட்டில் படித்து பாருங்கள், அங்கே பெண்களுக்கும் சம வாய்ப்பு இருந்தது, பெண்களுக்கும் சம வாய்ப்பு இருந்தது விவாகரத்து பண்ணுவதற்கு. ஆனால் இவர்கள் அங்கு நேராக வந்து என்ன சொல்லுகிறார்கள், ஆண்கள் ஒரு பெண்ணினிடத்தில் ஏதாவது தவறு கண்டால், இங்கிலீஷ்ல படிச்சுனா நல்லா இருக்கும், வேற அது குறிப்பிடப்படவே வேண்டாம், எனக்கு ஒன்னும் பிடிக்கல, என்ன சொல்ல போனா நீ வீட்டை பெருக்கல அப்படின்னு சொல்லி கூட நம்ம தள்ளுதல் செய்து கொடுத்து விவாகரத்து பண்ணலாம். இதுதான் அந்த காலத்தில் நடந்தது. நீங்க எத்தனை பேரவனாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ வீட்டை பெருக்கலன்னு சொல்லலாம், நீ எங்க அப்பா அம்மாவை கவனிச்சு விடுக்கலன்னு சொல்லலாம், நீ எனக்கு காலமைக்கு விடலன்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான போனா காலையில் எனக்கு நீ காஃபி கொடுக்கலன்னு கூட சொல்லி டைவர்ஸ் பண்ணலாம். அப்படிப்பட்ட சமுதாயமாக தான், ஒரு ஆணாதிக்க சமுதாயமாக தான் இந்த முதலாவது ஆண்டு பேசின பரிசேய சமுதாயம் இருந்தது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு என்று சம உரிமையே கிடையாது. அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்துக் கொண்டே வருவீர்கள், அங்கே பிள்ளைகளை அவர்களிடத்தில் தொடும்படி கொண்டு வந்தார்கள், அவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். பெண்களுக்கு இரண்டாவது இடம், பிள்ளைகளுக்கு மூன்றாவது இடம், அதற்கும் கீழான ஒரு இடம். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக முதலாவது யூத சமுதாயம், முதலாவது செஞ்சுரியில் இருந்த யூத சமுதாயம் இருந்தது. இதை எதிர்த்துதான் ஆண்டவர் இரண்டு முக்கிய மாற்றங்களை அங்கே செய்கிறார். வானத்தில் உங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவர், பூமியில் உங்களுக்காக தன் ரத்தத்தை சிந்தின ஆண்டவர், மறுபடியும் ஒரு புதிய சமுதாயத்தை இந்த உலகத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் உண்டாக்கினார். அது என்ன சமுதாயம்? ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒருவர் நிகர். நீங்க இப்படி சொல்லிதானே உங்களுடைய மனைவியை விவாகரத்து பண்ணுகிறீர்கள், இப்படி சொல்லிதானே நீங்க எத்தனையோ பேரவர்களை கல்யாணம் பண்ணிக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம சாலமனை பத்தி எல்லாம் சொல்றோம், சாலமனுக்கு எத்தனை மனைவியில் இருந்தார்கள் தெரிஞ்சு ஆயிரம். ஐயா சொன்னதான் கரெக்ட், தெரிஞ்சு ஆயிரம், தெரியாம எத்தனையோ மறுமனை. வேதாங்கம் நம்ம சொல்றது தெரிஞ்சு ஆயிரம், தெரியாமல் எத்தனையோ மறுமனையாட்டிகள் நமக்கு இருந்தார்கள். நம்முடைய திருச்சபை வரலாற்றில் நாம் பார்க்கும் என்றால், அனைத்து விதமான திருச்சபைகளும் இன்று வரை இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னது? செக்ஷுவல் மிஸ்கண்டக்ட் இன் த சர்ச், செக்ஷுவல் மிஸ்கண்டக்ட் இன் த சர்ச். இது அன்னைக்கு இருந்தது இல்லை, பரிசேயர்கள் சமுதாயத்தில் இருந்தது இல்லை, இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய திருச்சபைகளில் நம்முடைய வாழ்விடங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். இதில் எல்லாத்துக்கும் என்ன வருது கடைசியா? ஆம்பளை சொல்றதுதான் ஜெயிக்குது, ஆம்பளை சொல்றதுதான் உண்மையு வெளியே வருது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி அல்ல, ஆணும் பெண்ணும் சமம். இதை ஆண்டவர் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்று அவர் ஏதேன் தோட்டத்தில் அவர் உருவாக்கினார். நீயும் உன் மனைவியும் ஒரே சாயலாக இருக்கிறீர்கள், ஒரே மாம்சமாக இருக்கிறீர்கள், நீங்கள் விவாகரத்து பண்ணலாகாது. அதே போன்று கடைசியாக வரும்பொழுது சிறுபிள்ளைகள் எடுத்து வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். எல்லாரையும் சமமாக மாற்றுகின்ற ஆண்டவர் புதிய சமுதாயத்தை தன்னுடைய வாழ்வின் மூலமாக இந்த பூ உலகத்தில் அவர் உருவாக்கினார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனைவரையும் சமமாக கருதுகிறோமா? அதை நாம் இன்று சிந்தித்து பார்ப்போம். கணவன் மேல் மனைவி கீழ் என்பது கிடையாது. உங்களுடைய மனைவி உங்களுடைய சரீரமாயிருக்கிறார், உங்களுடைய மனைவி உங்களுடைய மாம்சமாயிருக்கிறார், உங்களுடைய கணவன் உங்களுடைய சரீரமாயிருக்கிறார், உங்களுடைய கணவன் உங்களுடைய மாம்சமாயிருக்கிறார். நீங்கள் இதில் யாரை கீழ் தட்டினாலும், இதில் நீங்கள் யாரை மட்டம் தட்டினாலும், அதை உங்களுக்கு நீங்களே மட்டம் தட்டிக் கொள்வதற்கு சமம். அதை நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் நாம் ஒருவரை ஒருவர் மட்டம் தட்டி ஒருவரை ஒருவர் ஏட்டிக்கு போட்டியாக வாழ்வது வாழ்க்கை அல்ல. மாறாக கிறிஸ்துவுக்குள்ளாக அனைவரும் சமம். என் பிள்ளையும் ஆண்டவருக்குள்ளாக சமம், என்னுடைய மனைவியும் ஆண்டவருக்குள்ளாக சமம். நாங்கள் மூவரும் சேர்ந்து இருப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். நாங்கள் ஒரு குடும்பமாய் ஆண்டவரை பின்பற்றுவதுதான் ஆண்டவருக்கு ஏற்புடைய காரியம் என்று நாம் வாழ்வதுதான் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையாயிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்தை தான் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் ஏற்படுத்தினவராயிருக்கிறார்.
நாம் இதை இந்த காலத்தில் செய்கிறோமா? நாம் இதை நம்முடைய வீடுகளில் இந்த காலத்தில் செய்கிறோமா?
சற்று சிந்தித்து பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் நாம் அதை இன்றிலிருந்து செய்ய பழகிக் கொள்வோம். திருச்சபையாகட்டும், வீடாகட்டும், நாம் செய்கின்ற தொழில்களாகட்டும், அனைவரும் சமம், அனைவரும் சமம். ஜாதி பாகுபாடு என்பது எனக்கு என்னமோ நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருந்ததுன்னு ரொம்ப நாளை யோசிச்சுட்டு இருந்தேன். அமெரிக்காவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஜாதி வந்து இந்தியாவில் இருக்கிறத காட்டி அமெரிக்காவில் ரொம்ப ஆணி பேராக இருக்குதுன்ட்டு. எப்படி சொல்றேன்னா, என்கிட்ட முதலாவது காலேஜில் வந்து கொஞ்சம் சீனியர்ஸ் அவங்கெல்லாம் வந்து கிறிஸ்டியன் கம்யூனிட்டி தான், எல்லாருமே கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸ் தான். இப்போ அமெரிக்காவில் கிறிஸ்டியன் பாஸ்டர் அவர் இருக்கிறார். என்கிட்ட வந்து ஜெகன், மை நேம் இஸ் ஜெகன் அப்படின்னு கை கொடுத்தேன். வாட் இஸ் யுவர் லாஸ்ட் நேம்னு கேட்டார். வாட் இஸ் யுவர் லாஸ்ட் நேம்? நம்மளுக்கு அவர் வந்து ஒரு தெலுங்கு கம்யூனிட்டி, ஓகே, தமிழ் கம்யூனிட்டி கிடையாது, அவர் தெலுங்கு பாஸ்டர். அதில் லாஸ்ட் நேம் தெலுங்கு கம்யூனிட்டி என்ன வரும்? காஸ்ட். தெலுங்கு கம்யூனிட்டி லாஸ்ட் நேம் காஸ்ட் நேம் வரும். எங்க அப்பா பேரை சொன்னேன், லாஸ்ட் நேம் எங்க அப்பா பேர் சொன்னேன். சரி, அப்ப நீங்க எங்க இருந்து வர்றீங்க? சென்னையில இருந்து வர்றேன். சென்னையில நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்க சொந்த ஊர் எது? இவ்வளவும் எதற்கு? நம்மளுடைய ஜாதியை தெரிந்து கொள்வதற்கு. இந்த ஜாதியை வச்சு என்ன பண்ண போறோம் நம்மளுக்கு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்முடைய திருச்சபை நான் பார்க்கறதில்லை, கடவுளுக்கு ரொம்ப ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் வெளியே செல்லும் போது இந்திய மக்களோடு சேர்ந்து பழகும் பொழுது கவனமாக பழகுங்கள். ஜாதி பார்க்கிறவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் பார்வையில் ஆண் பெண் அனைவரும் சமம், அதில் மாறுபாடே இருக்கக்கூடாது. அப்படி ஜாதி பார்க்கிறவனிடத்தில் நீங்கள் கலந்து பழகுவீர்களானால் நீங்கள் சற்றே நிதானித்து பழகுங்கள். என்ன, பால்ல கொஞ்சம் விஷம் கலந்தாலும் பால் விஷம்தான், அது மாற்ற முடியாது. சற்று சிந்தித்து பார்த்து, நிதானித்து பார்த்து பிறரிடத்தில் பழகுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் உருவாக்கினது சமத்துவமான ஒரு சமுதாயம், புதிய சமுதாயத்தை உருவாக்கி வைத்து சென்றிருக்கிறார். அதை நாம் பின்பற்றுவோம், அதை நாம் புரிந்து கொள்வோம், அதை நாம் வழிமொழிந்தவர்களாய் ஆண்டவரின் பந்தியில் பங்கு பெறுவோம். எனக்கு அருமையான திருச்சபை, ஆகவே ஆண்டவருடைய அன்பானது ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குகிற ஒரு அன்பாக, ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குகிற ஒரு அன்பாக இருக்கிறது. அது நமக்காக மரணத்தை ருசி பார்க்கின்ற ஒரு அன்பாக இருக்கிறது. நமக்காக அது பரிந்து பேசுகின்ற ஒரு அன்பாக இருக்கிறது. நாம் இந்த நாளில் ஆண்டவருக்காக நம்முடைய அன்பை நாம் எவ்வாறாக காண்பிக்க சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அருமை ரட்சகராகிய ஆண்டவரே, மீண்டுமாக இந்த மத்தியான வேளையில் உம்முடைய பாதப்படியில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக, நீர் கொண்டு வந்த இந்த புதிய சமுதாயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய சமுதாயத்தில் புதிய மாற்றத்தில் கர்த்தாவே நாங்களும் முழு மனதோடு பங்கு பெறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் அதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் உமக்காக ஏதாவது செய்ய, நீர் எங்களை சகோதரர் சகோதரிகள் என்று சொல்வதற்கு ஏற்ற விதமாய் நாங்கள் பார்த்தவர்களாய் நடந்து கொள்ளக்கூடிய கிருபையை என் தேவன் நீர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, முற்றிலுமாக எங்கள் அனைவரையும் உம்முடைய கரத்திற்குள்ளாக தாழ்த்துகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தி அருளும். மீட்பர் இயேசுவும் ஜெபிக்கின்றோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.